ஓம் சாந்தி. 14/8/2025. இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் நேர்மையாக இருங்கள். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வையுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஒரு பாபாவின் சிரேஷ்டமான வழிமுறைப்படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: யார் முழுமையாக 84 பிறவிகளை எடுப்பார்களோ அவர்களின் புருஷார்த்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பதில்: அவர்களின் விசேஷ புருஷார்த்தம் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக இருக்கும். தங்களின் கர்ம இந்திரியங்கள் மீது அவர்களின் முழு கட்டுப்பாடு இருக்கும். அவர்களின் கண்கள் குற்றமுள்ளதாக இருக்காது. இப்போது வரையிலும் கூட யாரையாவது பார்ப்பதால் விகார சிந்தனைகள் வருகின்றன. குற்றமான பார்வை உள்ளது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், முழு 84 பிறவிகளை எடுக்கக்கூடிய ஆத்மா இல்லை என்று. பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள், இது பாவங்களின் உலகம். புண்ணியத்தின் உலகத்தை பற்றியும் மனிதர்கள் அறிவார்கள். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்பது புண்ணியத்தின் உலகத்திற்கு சொல்லப்படுகின்றது. அங்கே பாவம் இருப்பதில்லை. பாவம் இருப்பது துக்க உலகமாகிய ராவண ராஜ்யத்தில். துக்கம் கொடுக்கும் ராவணனையும் பார்த்தாயிற்று. ராவணன் என்று எந்த ஒரு பொருளும் கிடையாது. இருந்தாலும் ராவணனின் உருவ பொம்மையை எரிக்கின்றனர். குழந்தைகள் அறிவார்கள், நாம் இச்சமயம் ராவண ராஜ்யத்தில் உள்ளோம். ஆனால் அதிலிருந்து விலகியிருக்கின்றோம். நாம் இப்போது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். குழந்தைகள் இங்கு வரும்பொழுது அவர்களின் புத்தியில் உள்ளது நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிற அந்த தந்தையிடம் வருகின்றோம். சுகதாமத்தின் எஜமானராக ஆக்குகிறார். சுகதாமத்தின் எஜமானனாக ஆக்குபவர் பிரம்மா கிடையாது. எந்த ஒரு தேகதாரியும் கிடையாது. அவர்தான் சிவபாபா. அவருக்கென்று தேகம் கிடையாது. தேகம் உங்களுக்கும் கூட இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் நீங்கள் பிறகு தேகத்தை எடுத்துக்கொண்டு பிறப்பு இறப்பில் வருகின்றீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லையற்ற தந்தையிடம் நாம் செல்கிறோம் என்று. அவர் நமக்கு உயர்வான வழிமுறை தருகிறார். நீங்கள் அத்தகைய புருஷார்த்தம் செய்வதால் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியும். சொர்க்கத்தையோ அனைவருமே நினைவு செய்கின்றனர். நிச்சயமாக புது உலகம் என்பது உள்ளது என புரிந்து கொண்டுள்ளனர். அதையும் ஸ்தாபனை செய்பவர் யாரோ ஒருவர் இருக்கிறார். நரகத்தையும் யாரோ ஒருவர் ஸ்தாபனை செய்கிறார். உங்களுடைய சுகதாமத்தின் பார்ட் எப்போது முடிவடைகின்றது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் துக்கமடைபவர்களாக ஆகிறீர்கள். இச்சமயம் இது துக்க உலகம். எவ்வளவுதான் கோடீஸ்வரராக பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் பதீத உலகம் என்றுதான் அவசியம் சொல்வார்கள் இல்லையா? இது ஏழை உலகம், துக்கமான உலகம். எவ்வளவுதான் பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்தாலும் சரி, சுகத்திற்கான அனைத்து சாதனங்கள் இருந்தாலும் கூட இதை பதீதமான பழைய உலகம் என்றுதான் சொல்வார்கள். விஷ வைத்தரணிய நதியில் மூழ்கி எழுந்து கொண்டே இருக்கின்றனர். விகாரத்தில் போவது பாவம் என்பதை கூட அறிந்து கொள்வதில்லை. இது இல்லாமல் சிருஷ்டி எப்படி விருத்தி ஆகும் என்று கேட்கின்றனர். அழைக்கவும் செய்கின்றனர், ஹே பகவான், ஹே பதீத பாவனா, வந்து இந்த பதீத உலகத்தை பாவனமாக ஆக்குங்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக சொல்கிறது, ஆத்மாதான் பதீதமாக ஆகியுள்ளது, அதனால்தான் அழைக்கின்றது. சொர்க்கத்தில் ஒருவர் கூட பதீதமாக இருக்க மாட்டார்கள். குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், சங்கம யுகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். நாம் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம். பிறகு இந்த லக்ஷ்மி நாராயணரோடு கூடவே நாம் சத்யுகத்தில் ராஜ்யம் செய்வோம் என்பதையும் அறிந்துள்ளனர். ஒருவர் மட்டும் 84 பிறவிகள் எடுப்பாரா என்ன? ராஜாவுடன் கூடவே பிரஜைகளும் வேண்டும். பிராமணர்களாகிய உங்களில் கூட நம்பர்வார் இருக்கிறீர்கள். சிலர் ராஜா ராணி ஆகின்றனர், சிலர் பிரஜையாக ஆகின்றனர். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இப்போதுதான் நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இந்த கண்கள் குற்றமுள்ளவை. யாரையாவது பார்க்கும் பொழுது விகாரத்தின் பார்வை செல்கின்றது என்றால் அவருக்கு 84 பிறவிகள் இருக்காது. அவர் நரனிலிருந்து நாராயணன் ஆக முடியாது. எப்போது இந்த கண்கள் மீது வெற்றி கொள்கிறீர்களோ அப்போது கர்மாதீத் நிலை ஏற்படும். அனைத்து ஆதாரமும் கண்களில் தான் உள்ளது. கண்கள் தான் ஏமாற்றுகின்றன. ஆத்மா இந்த கண்களாகிய ஜன்னல் மூலம் பார்க்கின்றது. இவருக்குள்ளோ, அதாவது பிரம்மாவிற்குள், 2 ஆத்மாக்கள் உள்ளன. சிவபாபாவும் இந்த ஜன்னல்களின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். நமது திருஷ்டியும் ஆத்மாவின் மீது செல்கிறது. பாபா ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், நானும் கூட ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டுள்ளேன். அப்போதுதான் பேச முடியும். நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை சுகத்தின் உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். இது ராவண ராஜ்யம். நீங்கள் இந்த பதீத உலகத்திலிருந்து விலகிவிட்டீர்கள். சிலர் அதிகம் முன்னேறி சென்றுள்ளனர், சிலர் பின்தங்கிவிட்டனர். ஒவ்வொருவரும் சொல்லவும் செய்கின்றனர், என்னை அக்கறைக்கு கொண்டு சேருங்கள் என்று. இப்போது கடந்து சென்று விடுவார்கள் சத்யுகத்திற்கு. ஆனால் அங்கே பதவி உயர்ந்ததாக பெற வேண்டும் என்றால் பவித்திரமாக ஆக வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம், பாபாவை நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும். இது முதல் பாடமாகும். நீங்கள் இப்போது அறிவீர்கள், ஆத்மாக்கள் நாம் நடிகர்கள். முதன் முதலில் நாம் சுகதாமத்தில் வந்தோம். பிறகு இப்போது துக்கதாமத்தில் வந்துள்ளோம். இப்போது பாபா மீண்டும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்துள்ளார். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாக ஆகுங்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஒருவர் மற்றவருக்கு அதிக துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். யாருக்குள்ளாவது காமத்தின் பூதம் வந்தது, சிலருக்குள் கோபம் வந்தது, கையை நீட்டிவிட்டார்கள் என்றால் பாபா என்ன சொல்வார்? இவர்களோ துக்கம் கொடுக்கும் பாவ ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாவாக எப்படி ஆவார்கள்? இதுவரையிலும் கூட பாவம் செய்து கொண்டே இருக்கின்றனர். இவர்களோ பெயரை கெடுக்கின்றனர். அனைவரும் என்ன சொல்வார்கள்? சொல்கின்றனர், எங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லித் தருகிறார் என்று. நாங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக உலகத்தின் எஜமானராக ஆகிறோம். அவர்கள் பிறகு இது போன்ற காரியம் செய்வார்களா என்ன? அதனால் பாபா சொல்கிறார், தினமும் இரவில் தன்னைத்தான் பாருங்கள். நல்ல குழந்தை என்றால் சார்ட் அனுப்பி வைக்க வேண்டும். சிலர் சார்ட் எழுதலாம், ஆனால் அதனுடன் நாம் யாருக்காவது துக்கம் கொடுத்தோமா அல்லது இந்த தவறு செய்தோமா என்பதை எழுதுவதில்லை. நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர் மற்றும் தலைகீழான கர்மமும் செய்து கொண்டே இருக்கின்றனர் என்றால் இதுவும் சரியல்ல. எப்போது தேக அபிமானியாக ஆகின்றனரோ அப்போது தலைகீழான காரியம் செய்கின்றனர். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது? இதை புரிந்து கொள்வது மிகவும் சுலபம். ஒரு நாளில் கூட ஆசிரியர் ஆக முடியும். பாபா உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைக்கிறார், கற்பிக்கிறார். பிறகு போய் அதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். நாம் 84 பிறவிகளை எப்படி எடுத்தோம்? அந்த கற்பிக்கிற ஆசிரியரிடமிருந்து தெய்வீக குணங்களையும் அதிகம் தாரணை செய்கிறோம். பாபா உறுதிப்படுத்தி சொல்ல முடியும், பாபா எங்கள் சார்ட் பாருங்கள் என்று காட்டுகின்றனர். நாங்கள் யாருக்கும் கொஞ்சம் கூட துக்கம் கொடுத்ததில்லை. பாபா சொல்வார், இந்த குழந்தையோ மிக இனிமையான குழந்தை, நல்ல நறுமணத்தை வெளிப்படுத்தி கொண்டுள்ளனர். ஆசிரியர் ஆவதோ ஒரு வினாடியின் காரியம். ஆசிரியரை காட்டிலும் மாணவர்கள் நினைவு யாத்திரையில் தீவிரமாக வெளிப்பட முடியும். எனவே ஆசிரியரை விடவும் உயர்ந்த பதவி பெறுவார்கள். பாபாவோ கேட்கிறார், யாருக்கு கற்றுத்தருகிறீர்கள்? தினந்தோறும் சிவாலயங்களுக்கு சென்று கற்றுக் கொடுங்கள். சிவபாபா எப்படி வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார், சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குகிறார். இதை புரிய வைப்பது மிகவும் சுலபம். பாபாவுக்கு சார்ட் அனுப்பி வைக்கின்றனர், பாபா எனது மனநிலை இது போல் உள்ளது என்று. பாபா கேட்கிறார், குழந்தாய் விக்கர்மம் எதுவும் செய்யவில்லை தானே? குற்றமான பார்வை தலைகீழான காரியங்களை செய்ய வைக்கவில்லை தானே? தன்னுடைய மேனர்ஸ் கேரக்டர்களை பார்க்க வேண்டும். நடத்தை நடவடிக்கைகளின் ஆதாரம் எல்லாம் கண்களில் தான் உள்ளது. கண்கள் அநேக விதமாக ஏமாற்றம் தருகின்றன. கொஞ்சம் கூட கேட்காமல் பொருட்களை எடுத்து சாப்பிட்டால் அதுவும் பாவமாக ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் அனுமதி இல்லாமல் எடுத்தீர்கள் இல்லையா? இங்கே விதிமுறைகள் அதிகம் உள்ளன. சிவபாபாவின் யக்ஞம் இல்லையா? பொறுப்பானவரை கேட்காமல் பொருட்களை சாப்பிடக் கூடாது. ஒருவர் சாப்பிட்டால் மற்றவர்களும் அதே போல செய்ய தொடங்குவார்கள். உண்மையில் இங்கே எந்த ஒரு பொருளையும் பூட்டி வைக்க வேண்டிய தேவையில்லை. சட்டம் சொல்கிறது, இந்த வீட்டுக்குள் சமையலறைக்கு முன் எந்த ஒரு அப்பவித்திரமானவரும் வரக்கூடாது. வெளியிலோ அப்பவித்திரம் மற்றும் பவித்திரத்தாவின் கேள்வியே கிடையாது. ஆனால் பதீத் என்றோ தன்னைத்தான் சொல்லிக் கொள்கின்றனர் இல்லையா? அனைவரும் பதீதமாக இருக்கின்றனர். யார் ஒருவரும் வல்லவாச்சாரியார் அல்லது சங்கராச்சாரியார் மீது கை வைக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர், நாம் பாவனமாக, அவர்கள் பதீதமாக இருக்கிறார்கள் என்பதாக. இங்கே அனைவரின் சரீரமும் பதீதமாக இருந்த போதிலும் முயற்சியின் அனுசாரம் விகாரங்களின் சந்நியாசம் செய்கின்றனர். ஆக நிர்விகாரிக்கு முன் விகார மனிதர்கள் தலை வணங்குகின்றனர். இவர்கள் தூய்மையான தர்மாத்மா மனிதர்கள் என்று சொல்கின்றனர். சத்தியுகத்திலோ தாழ்ந்தவர்கள் இருப்பதில்லை. அதுவோ பவித்திரமான உலகம். ஒரே இனத்தவர்கள் மட்டுமே இருப்பார்கள். நீங்கள் இந்த ரகசியம் முழுவதையும் அறிவீர்கள். ஆரம்பத்திலிருந்து சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ரகசியம் புத்தியில் இருக்க வேண்டும். நாம் அனைத்தையும் அறிவோம். மற்றபடி அறிந்து கொள்வதற்கென்று எதுவும் இல்லை. படைப்பவர் பாபாவை அறிந்து கொண்டீர்கள். சூக்ஷ்ம வதனத்தை அறிந்து கொண்டீர்கள். வருங்கால பதவி பற்றி அறிந்து கொண்டீர்கள். அதற்காகத்தான் புருஷார்த்தம் செய்கிறீர்கள். பிறகு நடத்தை இப்படி ஆகிவிட்டால் உயர்ந்த பதவி பெற முடியாது. யாருக்காவது துக்கம் கொடுக்கிறீர்கள், விகாரத்தில் செல்கிறீர்கள், அல்லது தீய பார்வை வைக்கிறீர்கள் என்றால் இதுவும் பாவமாகும். பார்வையை மாற்றுவது என்பது பெரிய முயற்சியாகும். பார்வை மிக நல்லதாக இருக்க வேண்டும். கண்கள் பார்க்கின்றன. இவர் கோபப்படுகிறார் என்றால் தானும் சண்டையிட தொடங்குகின்றனர். சிவபாபாவிடம் கொஞ்சம் கூட அன்பு இல்லை, நினைவு செய்வதே இல்லை. ஆத்ம சமர்ப்பணம் எல்லாம் சிவபாபாவுக்குத்தான். குருவே உங்களுக்கு சமர்ப்பணம் என்று கூறுகிறார்கள். யார் கோவிந்த் கிருஷ்ணரின் சாட்சாத்காரம் செய்வித்தாரோ அந்த சத்குருவுக்குத்தான் சமர்ப்பணம். குருவின் மூலமாக நீங்கள் கோவிந்த் ஆகிறீர்கள். சாட்சாத்காரத்தினால் வாய் இனிப்பாக ஆவதில்லை. மீராவுக்கு வாய் இனிப்பானதா என்ன? உண்மையிலேயே சொர்க்கத்திற்கோ அவர் செல்லவில்லை. அது பக்தி மார்க்கம். அதை சொர்க்கத்தின் சுகம் என்று சொல்ல மாட்டார்கள். கோவிந்தை பார்த்தால் மட்டும் போதாது, அவர் போல் ஆக வேண்டும். நீங்கள் இங்கே வந்திருப்பதே அது போல் ஆவதற்காகத்தான். இந்த நஷா இருக்க வேண்டும். யார் நம்மை இது போல ஆக்குகின்றாரோ அவரிடம் நாம் செல்கின்றோம். ஆக பாபா அனைவருக்கும் இந்த அறிவுரை தருகிறார், சார்ட்டில் இதை எழுதுங்கள். கண்கள் ஏமாற்றம் தரவில்லை தானே? பாவமோ செய்யவில்லை தானே? கண்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஏமாற்றத்தை அவசியம் தருகின்றது. கண்கள் முற்றிலும் குளிர்ச்சி அடைந்துவிட வேண்டும். தன்னை அஷரீரி என உணருங்கள். இந்த கர்மாத்தீத் நிலை கடைசியில் வரும். அதுவும் பாபாவுக்கு தனது சார்ட் அனுப்பி வைக்கும் பொழுது தர்மராஜரின் ரிசல்ட்டில் அனைத்தும் தானாகவே சேமிப்பாகின்றது. ஆனால் பாபா சாக்காரத்தில் வந்துள்ளார் எனும் பொழுது சாக்கார மனிதர்களுக்கு தெரிய வேண்டும். அப்போது எச்சரிக்கை தருவார். குற்றமான பார்வை அல்லது தேகாபிமானம் உள்ளவராக இருந்தால் வாயு மண்டலத்தை அசுத்தமாக்கி விடுவார்கள். இங்கே அமர்ந்திருந்த போதும் புத்தியோகம் வெளியில் சென்று விடுகின்றது. மாயா மிகவும் ஏமாற்றி விடுகின்றது. மனம் மிகவும் அலையக்கூடியது. எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது இப்படி ஆவதற்காக. பாபாவிடம் வருகின்றனர். பாபா ஆத்மாவுக்கு ஞானத்தின் அலங்காரம் செய்விக்கிறார். நான் ஆத்மா, ஞானத்தினால் பவித்திரமாக ஆவோம் என புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு சரீரம் கூட பவித்திரமானதாக கிடைக்கும். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே பவித்திரமாக சத்யுகத்தில் இருக்கும். பிறகு அரைக்கல்பத்திற்கு பின் ராவண ராஜ்யம் ஆகின்றது. பகவான் ஏன் இப்படி செய்தார் என்று மனிதர்கள் கேட்பார்கள். இந்த அனாதி டிராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. பகவான் எதுவும் செய்யவில்லை. சத்யுகத்தில் இருப்பது ஒரு தேவி தேவதா தர்மம். ஒரு சிலர் சொல்கின்றனர், இப்படிப்பட்ட பகவானை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஆனால் உங்களுக்கு மற்ற தர்மங்களோடு எந்த தொடர்பும் கிடையாது. யார் முள்ளாக ஆகியிருக்கின்றனரோ அவர்கள்தான் வந்து மலராக ஆகின்றனர். மனிதர்கள் கேட்கின்றனர், பகவான் என்ன பாரதவாசிகளை மட்டும்தான் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வாரா? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பகவானுக்கும் கூட இரண்டு கண்கள் உள்ளனவா என்பார்கள். ஆனால் இதுவோ உருவாக்கப்பட்ட டிராமா. அனைவரும் சொர்க்கத்திற்கு வந்துவிட்டால் பிறகு அநேக தர்மங்களின் பார்ட் எப்படி நடைபெறும்? சொர்க்கத்தில் இத்தனை கோடி பேர் இருக்க மாட்டார்கள். முதன் முதல் முக்கியமான விஷயம் பகவான் யார், அவரையோ புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிய வைக்கவில்லை என்றால் அநேக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்வார்களானால் இதுவோ சரியான விஷயம்தான் என சொல்வார்கள். நாம் பதீதத்திலிருந்து பாவனமாக அவசியம் ஆக வேண்டும் என்பார்கள். அவர் ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். அனைத்து தர்மங்களிலும் பகவானை நினைவு செய்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இந்த ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று. கண்காட்சிகளிலும் நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள்! முற்றிலும் மிக சிலரே வெளிப்படுகின்றனர். ஆனால் இதன் காரணமாக செய்யக்கூடாது என சொல்வார்கள். டிராமாவில் இருந்தது செய்தோம். கண்காட்சிகள் மூலம் எங்கெங்கோ வெளிப்படவும் செய்கின்றனர். சில இடங்களில் வெளிப்படுவதில்லை. இன்னும் போனால் வருவார்கள். உயர்ந்த பதவி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்வார்கள். யாருக்காவது குறைந்த பதவி பெற வேண்டும் என்று இருந்தால் அவ்வளவு புருஷார்த்தம் செய்ய மாட்டார்கள். பாபா குழந்தைகளுக்கு பிறகும் கூட சொல்லி புரிய வைக்கிறார், விகர்மம் எதுவும் செய்யாதீர்கள். இதையும் குறித்து வையுங்கள். நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தோமா? பாபா சொல்கிறார், விகர்மம் ஏதேனும் செய்திருந்தால் அதை எழுதுங்கள். இதையோ அறிவீர்கள், துவாபர யுகத்திலிருந்து தொடங்கி விகர்மங்கள் செய்தே வந்து இப்போது அதிகம் விகர்மம் செய்பவராக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். பாபாவுக்கு எழுதி தெரியப்படுத்துவதன் மூலம் சுமை லேசாகிவிடும். நான் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை என எழுதுகின்றனர். பாபா சொல்வார், நல்லது, சார்ட் எடுத்து வாருங்கள், பார்க்கிறேன். அத்தகைய நல்ல குழந்தைகளை பாபா அழைக்கவும் செய்வார். நான் அவர்களை பார்த்தால் சரியாக இருக்கும் என்பார். நல்ல குழந்தைகள் மீது பாபா மிகுந்த அன்பு செலுத்துவார். பாபாவுக்கு தெரியும், இன்னும் யாரும் சம்பூர்ணமாக ஆகவில்லை. பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், எப்படி புருஷார்த்தம் செய்கிறார்கள் என்று. குழந்தைகள் சார்ட் எழுதுவதில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ குறைபாடுகள் உள்ளன. அவற்றை பாபாவிடமிருந்து மறைக்கின்றனர். யார் சார்ட் எழுதுகின்றனரோ அவர்களைத்தான் நேர்மையான குழந்தைகள் என புரிந்து கொள்கிறேன். சார்ட்டுடன் கூடவே நல்ல மேனர்ஸ் கூட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், தன்னுடைய சுமையை இறக்கி லேசாக ஆக்குவதற்கு செய்துள்ள விக்கர்மங்கள் அனைத்தையும் பாபாவுக்கு எழுதி தெரியப்படுத்த வேண்டும். இப்போது யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. நல்ல குழந்தையாக ஆகி இருக்க வேண்டும். தனது பார்வையை மிகவும் நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்கள் ஏமாற்றம் தரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய நடத்தையை மிக மிக நன்றாக வைத்திருக்க வேண்டும். காம கோப வசமாகி எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. வரதானம் லட்சியம் மற்றும் குறிக்கோளை சதா நினைவில் வைத்து தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய சதா தூய்மையான மற்றும் மகிழ்ச்சியான ஆத்மா ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் லட்சியமே எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆதாரமும் இல்லாமல் சதா உள்ளார்ந்த குஷியில் இருப்பது. எப்போது இந்த லட்சியத்தை விட்டு எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் என்று சிறு சிறு தெருக்களில் சிக்கிக் கொள்கிறீர்களோ அப்போது குறிக்கோளிலிருந்து தூரமாக ஆகிவிடுகிறீர்கள். எனவே என்ன நடந்தாலும் எல்லைக்குட்பட்ட பலன்களை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் கூட அதாவது எல்லைக்குட்பட்டதை விட்டுவிடுங்கள். ஆனால் அழிவற்ற குஷியை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஹோலி மற்றும் ஹாப்பி ஆகுங்கள், அதாவது தூய்மையான மற்றும் மகிழ்ச்சியானவராக ஆகுங்கள் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து தீவிர புருஷார்த்தத்தின் மூலம் அழிவற்ற பிராப்திகளை செய்யுங்கள். ஸ்லோகன்: குணமூர்த்தியாக ஆகி குணங்களை தானமாக கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இதுவே அனைத்தையும் விட மிகப்பெரிய சேவையாகும். அவ்யக்த சமிஞை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் நிலைத்திருப்பதன் மூலம் விதவிதமான கியூவை விட்டுவிட்டு தந்தையுடன் சதா சந்திப்பை கொண்டாடக்கூடிய ஆர்வத்தில் தன்னுடைய நேரத்தை ஈடுபடுத்துங்கள். மேலும் அன்பில் மூழ்கிய ஸ்திதியில் இருங்கள். அப்போது அனைத்து விஷயங்களும் சகஜமாக முடிவுக்கு வந்துவிடும். பிறகு உங்கள் முன்னால் உங்களுடைய பிரஜைகள் மற்றும் பக்தர்கள் வரிசையில் நிற்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.